நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
என் பேர் கி பழனிசாமி, புனை பேர் ஞானி, பல பேர் கோவை ஞானின்னு சொல்லுவாங்க.
தமிழின் மூத்த எழுத்தாளர் ஆய்வறிஞர் கோவை ஞானி அவர்கள் நேற்று முன்தினம் காலமானார். அவருக்கு வயது 85. கோயம்புத்தூர் நகரின் சோமனூரில் 1938 ஜூலை முதல் நாள் பிறந்த ஞானியின் இயற்பெயர் கிருஷ்ணசாமி பழனிசாமி. ஆரம்ப கல்வியை கிராமப்புற சூழலில் கற்ற அவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ் இலக்கியம் கற்று அந்த நகரிலேயே தமிழ் ஆசிரியராக 30 காலம் பணியாற்றியவர். மார்க்சிய நெறி குறித்த ஆய்வில் ஈடுபட்ட இவர் 30 காலத்திற்கு மேலாக தமிழ் இலக்கியம் குறித்தும் அதில் புதைந்துள்ள மார்க்சிய சிந்தனைகள் குறித்தும் எழுதியவர். அது குறித்து கோவை ஞானியவர்கள் இவ்வாறு கூறியிருக்கிறார்.
தமிழ் இலக்கியம் நான் படிச்சிருக்கிறேன், மார்க்சியத்தையும் படிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ரெண்டையும் சேர்த்து ஒன்றின் வழியே இன்னொன்று தமிழ் மார்க்சியம்ங்கிறது கட்சிக்காரர் ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. இருந்தாலும் கூட என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் மார்க்சியம், தமிழுக்குள்ள மார்க்சியம் இருக்கு.
தமிழ் மார்க்சியம் என்பதன் மூல முன்னோடியான கோவை ஞானி அவர்கள் 28 திறனாய்வு நூல்கள், 11 தொகுப்பு நூல்கள், 5 கட்டுரை தொகுதிகள், 3 கவிதை நூல்களை படைத்திருக்கிறார். கோவை ஞானியின் தமிழ் பணிக்காக 1998 புதுமைப்பித்தன் விளக்கு விருது, 2010 கனடா தமிழிலக்கிய தோட்ட இயல் விருது, 2013 எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேராயம் வழங்கிய பரிதிமார் கலைஞர் விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகள் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளன. பன்முகத்தன்மை வாய்ந்த கோவை ஞானி அவர்கள் இறுதி மூச்சு வரை தமிழ் ஆய்வு உலகில் இயங்கி வந்த மிகப்பெரிய ஆளுமையாவார். நீரிழிவு நோய் காரணமாக கண் பார்வை இழந்த இவர் விருப்ப ஓய்வு பெற்றார். 1988 முதல் உடல் நலம் குறைந்த நிலையிலும் தொடர்ந்து உதவியாளர் துணையோடு படித்தும் எழுதியும் இயங்கி வந்தார். தமிழோடுதான் தனக்கு வாழ்வு என்பதில் நிறை வாழ்வு வாழ்ந்தவர் இவர். இவரது துணைவியார் இந்திராணி உடற்கல்வி ஆசிரியராக பணியாற்றியவர். தனது 75 வயதில் 2012 புற்றுநோய்க்கு பலியானார். இவர்களுக்கு பாரிவள்ளல், மாதவன் என்ற இரு மகன்கள் இருக்கிறார்கள். கண் பார்வை இழந்திருந்த கோவை ஞானி அவர்களுக்கு மிகவும் பிடித்தமான 5 விடயங்கள் என்ன என்று பட்டியலிடுமாறு கேட்டு அதனை ஒலிப்பதிவு செய்திருக்கிறார் அவரது மகன் மாதவன்.
5 விஷயங்கள்ங்கிறது, 1 மார்க்சியம், 2 மதம், 3 இயற்கை, 4 மனித வாழ்க்கை, 5 பிரபஞ்சம், அதனுடைய பேரழகு.
மார்க்சிய சிந்தனைகளால் கோவை ஞானி அவர்களுடன் இணைந்து பயணித்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த மார்க்சிய சிந்தனையாளரும் எழுத்தாளரும் மார்க்சியம், பெரியாரியம், அம்பேத்கரியம், தமிழக அரசியல் பற்றி பல நூல்களையும் கட்டுரைகளையும் தமிழிலும் ஆங்கிலத்திலும் எழுதியுள்ள எஸ்வி ராஜதுரை அவர்கள் கோவை ஞானி அவர்களை இவ்வாறு நினைவு கூர்கிறார்.
எனக்கு கோவை ஞானி அறிமுகமான ஆண்டு 1965. அப்போ அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல BOL பட்டப்படிப்பு படிச்சுட்டு இருந்தார். இங்க பல்வேறு கருத்துடையவர்கள் கோவையில சிந்தனை மன்றம்னு ஒரு அமைப்பை நடத்திட்டு வந்தாங்க. அது ஒரு முறைசார அமைப்பு, அதுக்குன்னு ஒரு கட்டடமோ அல்லது பதிவுகளோ எதுவும் கிடையாது. சீபாதித்தனார் இப்ப நாம் தமிழர் கட்சிங்கிறது ஒன்று நடத்திட்டு வந்தாரு. இப்ப இருக்கக்கூடிய சீமானுடைய கட்சி மாதிரி அல்லாது, அது வேற. அந்த கட்சியை சேர்ந்தவர்களிருந்து தீவிர இடதுசாரி கருத்துகளுடையவர்கள் வரைக்கும் எல்லாரும் கூடக்கூடிய ஒரு களமாக அந்த சிந்தனை மன்றம் இருந்தது. ஒவ்வொரு மாதம் குறிப்பிட்ட தலைப்புல யாராவது ஒருத்தர் வந்து பேசுவாரு அல்லது கட்டுரை வந்து வாசிப்பார். அதனை ஒட்டி நீண்ட விவாதங்கள் நடக்கும். அது மாதிரியான ஒரு விவாதங்கள் வந்து தமிழ்நாட்டுல வேற எங்காவது நடந்திருக்காங்கிறது எனக்கு இது வரைக்கும் தெரியல. காத்திரமான விவாதங்கள் நடக்கும். எவ்வளவு மாற்று கருத்துடையவர்களா இருந்தாலும் கூட எங்களுக்கு இடையில எந்த விதமான வன்மமோ காழ்ப்புணர்வோ இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு அமைப்புல தான் நாங்க எல்லாரும் ஒன்றி நின்றோம். அது முக்கியமா வந்து காலஞ்சென்ற புலவர் ஆதி, அப்புறம் நம்ம கீப்பா ஞானியன் தான் முதல்ல ஒரு புனை பெயரை சூட்டி கொண்டாரு. பின்னால சென்னையிலயும் ஒரு பத்திரிகையாளரும் நாடகத்துல ஈடுபாடு கொண்டவருமான சங்கரன் தனக்கு ஒரு ஞானிங்கிற பேர் வச்சுட்டாரு. அது தன்னகர நீதான். இருந்தாலும் வந்து அவரிடமிருந்து எங்களுடைய கீப்பவை வந்து வேறுபடுத்தி காட்டுவதற்காக நாங்கள் சூட்டிய பேர் தான் கோவை ஞானி. மற்றபடி அவருடைய ஆக்கங்கள் எல்லாம் அவரு ஞானி என்றுதான் அவர் கையெழுத்து போடுவார். அவரை பொறுத்த வரைக்கும் ஞானி தான், கோவைங்கிறது இல்லை. ஏன்னா அவர் வந்து உலகளாவிய ஒரு மனிதராக இருக்கணும்னு விரும்பினார். தமிழ் தேசியம் அவரு தொடக்கத்திலிருந்தே அவருடைய அடிமனதில் வந்து கண்ணன்று கொண்டு இருந்தாலும் கூட முழுமையாக வந்து வெளியே வருவதற்கு பல காலங்கள் ஆயிற்று. நான் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் இருந்தேன். எஸ் என் நாகராஜன் அவர் வந்து ஒரு நல்ல சிந்தனையாளர். அவர் தான் எங்களுக்கு அந்த சிந்தனை மன்றத்தில் மார்க்சினுடைய கார்மல்ஸ் இன்னொரு பரிமாணத்தை, அதாவது அந்நியவாதல் என்ற கருத்தாக்கத்தை வைத்து மார்க்ஸ் எழுதிய இடத்துல எங்களுக்கு அறிமுகப்படுத்தினார். அந்த அறிமுகம் தான் எங்களுக்கு மார்க்சியத்தை பற்றியான ஒரு புதிய பார்வையை எங்களுக்கு வந்து கொடுத்தது. அப்போ நாங்கள் கட்சியில் இருந்த மார்க்சியர்களாக இருந்தாலும் சரி, கட்சிக்கு வெளியே இருந்த மார்க்சியர்களாக இருந்தாலும் சரி, இப்போ ஞானி மாதிரி இருக்கவங்க அவங்கெல்லாம் வந்து எப்பவும் கட்சியில் இருந்ததில்லை. ஆனால் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மிகவும் அணுக்கமாக இருந்தாங்க அவங்கெல்லாம். அப்போ எல்லாருமே வந்து அவங்க கட்சி கட்டுநிலைகளுக்கு அல்லது கட்சி வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த மார்க்சியத்துக்கு முற்றிலும் ஒரு மாறானதுன்னு என்று சொல்லாதான், முற்றிலும் மாறானது மட்டும் மிகவும் வளமானது. அதாவது இந்த சூத்திரங்களை எல்லாம் வந்து கடந்த எப்போதும் ஒரு இந்த திறந்த மனப்பான்மையோடு பல விஷயங்களை அணுகுகின்ற ஏற்றுக்கொள்கின்ற ஒரு மார்க்சியத்தை தான் நாங்கள் எல்லோரும் வந்து ஏற்றுக்கொண்டோம். அப்போ சிந்தனை மன்றம் 2 ஆண்டுகளுக்கு பிறகு அது செயலற்று போயிட்டது. இருந்தாலும் அதனுடைய நீட்சியாக சிந்தனை மன்றத்தில் எந்த விதமான விவாதங்கள் நடைபெற்று வந்தனவோ அந்த விவாதங்களை வந்து முன்னெடுத்து செல்வதற்காக, அதே நேரத்தில் வந்து மார்க்சியத்தை முதன்மைப்படுத்தி அந்த விவாதங்களை எதிர்கொள்வதற்காக நாங்கள் எல்லாரும் சேர்ந்து புதிய தலைமுறை என்கின்ற மாத ஏற்றம் நாங்கள் வந்து தொடங்கினோம். ஓராண்டு காலம் வந்து எந்த ஒரு கட்சியினுடைய ஆதரவான பத்திரிகையால பத்தியாக இருந்தல. ஆனால் அந்த சமயத்தில் தான் இந்தியாவில் வந்து நக்சலிட்டு இயக்கம் தோன்றுச்சு. அன்னைக்கு இருந்து உலக சூழலில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து வியட்நாமில் புரிந்து கொண்டிருந்த போருக்கு எதிராக அமெரிக்கா உட்பட பல நாடுகளில் வந்து மாணவர்களுடைய போராட்டம் வந்து ரொம்பவும் வேகமாக நடந்துட்டு இருந்தது. 1968 பிரான்ஸில் பல்கலைக்கழக மாணவர்களும் இளம் தொழிலாளர்களும் ஒரு பெரிய புரட்சியை வந்து நடத்தினாங்க. அதை வந்து அங்கே இருக்கக்கூடிய அதிகாரபூர்வமான கம்யூனிஸ்ட் கட்சி வந்துட்டு அதை ஆதரிக்கலை. மறைமுகமாகவோ அல்லது நேரடியாகவோ டிகால வந்து ஆதரிச்சது. அப்போ அந்த மாணவர்களுடைய போராட்டம், இளம் தொழிலாளர்களுடைய போராட்டம் எங்களை ரொம்பவும் ஈர்த்தது. ஏறக்குறைய அந்த நேரத்தில் தான் சிபிஎம் கட்சியிலிருந்து பிரிஞ்சு போய் சிபிஐ மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட்ங்கிற பெயர் தாங்கிய பின்னால் வந்து நக்சலைட் இயக்கம் என்று பரவலாக அழைக்கப்படுகின்ற இயக்கம் வந்து தோன்றுச்சு. அப்போ நாங்கள் என்ன, நாம் ஒரு மாவ சிந்தனையானாலும் நாங்கள் எல்லாரும் வந்து கவரப்பட்டிருந்தோம். அப்போ இப்போ உண்மையான ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கம் என்பது மாவ சிந்தனையின்கீழ் தான் வழிகாட்டப்படும் என்று நாங்கள் நினைச்சோம். எல்லாருமே நக்சலைட் இயக்கத்தோட ஒன்று உறுப்பினர்களாகவோ அல்லது வந்து அதனுடைய நெருக்கமான அணுக்கமான அனுதாபிகளாகவோ இந்த நாங்கள் மாறணும். இந்த டைத்துல வந்து பார்த்தீங்கன்னா போலீஸினுடைய அடக்குமுறை அந்த நக்சலைட் இயக்கத்தின் மேல தொடக்கம் முதல் கொண்டு இருந்தது. அப்போ பார்த்தா ஞானி அவரெல்லாம் போன்றவர்கள்லாம் நாங்களாம் இரவுல பசை நிரம்பிய வந்துட்டு பக்கெட் எடுத்துக்கிட்டு மாசத்தங்களுடைய வாசகங்கள் அடங்கிய சுவரட்டிகளை கோவை நகரம் முழுக்க விட்டுவோம். அது அப்போ போலீஸ்காரங்களுக்கு ஒரு பெரிய கலக்கத்தை வந்து ஏற்படுத்துது. யாரிடா அது நமக்கு தெரியாம இங்கேயும் நக்சலைட்டுகள் வந்திருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருந்தது. அப்போ அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தொடர்ந்து போலீஸ் தொல்லைகள் தொடர்ந்து இருந்துட்டே இருந்தது. நான் நினைக்கிறேன் கடைசி வரைக்கும் ஞானி கூட காவல்துறையினுடைய பட்டியலில் இடம்பெற்றிருந்தாருன்னா நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு முறை நீங்க இங்கேயாவில் வந்து காவல்துறையினுடைய கண்காணிப்பு பட்டியல நீங்க இடம்பெற்றுட்டீங்கன்னா நீங்க இறக்கும் போதுதான் உங்கள் தொடர்பான கோப்புகள் வந்துட்டு அழிக்கப்படும். அந்த மாதிரியான தொல்லைகளையும் இடையூறுகளையும் நாங்கள் வந்து எதிர்கொண்டுதான் நாங்கள் தொடர்ந்து இந்த இலக்கிய செயல்பாடுகள் இருந்தோம். ஒரு பக்கம் பார்த்தா நாங்கள் நக்சலிட்டு இயக்கத்தினுடைய ஆதரவாளர்களாக இருந்தோம். ஆனால் அந்த இயக்கத்தை சேர்ந்தவர்கள் வைத்திருந்த கலை இலக்கிய கோட்பாடுகள் என்பதை எங்களை எப்பவுமே வந்து ஆகர்ஷிக்கவே இல்லை. கலை இலக்கியம் என்பதை வந்து வெறும் ஒரு கருவியாக பயன்படுத்தக்கூடிய போக்கை நாங்கள் ஒருபோதும் விரும்பியதில்லை. ஏன்னா அந்த வகையில் நாங்கள் சுதந்திர மார்க்சிய சிந்தனையாளர்களாக தான் இருந்தோம். அப்புறம் ஓராண்டுக்கு பிறகு புதிய தலைமுறையும் முழுக்க முழுக்க நக்சலைட் ஆதரவு பத்திரிகை அறிக்கும் போது நானும் ஞானி அதுலேருந்து வந்து விலகணும். ஆனால் விலகிட்டாலும் கூட ஒரு புரட்சிகர அரசியலை முன்னெடுத்து செல்வார்கள் என்கிற முறையில் நக்சலைட் இயக்கத்தோட கடைசி வரைக்கும் நாங்கள் ஆழ்ந்த அனுதாபம் கொண்டிருந்தோம். ஞானிக்கு வந்து எப்போவுமே மாசித்துவங்க தான் வந்து ஒரு ஆதர்ச தலைவராக இருந்தார் கடைசி வரைக்கும். அப்புறம் எங்களுடைய வளர்ச்சின்னா பல்வேறு கட்டங்களை கடந்து வந்து சென்றது. முதல்ல எங்களுக்கு பெரியாருங்கிறதுலாம் எங்களுக்கு அவ்வளோ பிடிக்காது உண்டு. ஆனால் பின்னால் வந்துட்டு பெரியார் எவ்வளோ ஒரு சிந்தனையாளர், பெரியார் அம்பேத்கர் ஆகிய மாபெரும் சிந்தனையாளர்களை, ஜாதி ஒழிப்பு சிந்தனையாளர்களை நாம் எடுத்துக்கொள்ளவில்லை என்று சொன்னால், கம்யூனிஸ்ட் இயக்கம் வந்து அவர்களுடைய கருத்துக்களை அவருடைய கொள்கைகளை வந்து ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் இந்தியாவில் வந்து ஒரு புரட்சிகரமான மாற்றம் என்பது எப்போதும் ஏற்படாது என்கின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு ஞானி, நான், இந்த மாதிரி என்னை போன்ற பல நண்பர்கள் வந்து சேர்ந்தோம். ஞானி இது தமிழ் தேசியத்தில் தொடக்கம் முதலேயே நல்ல ஒரு ஈடுபாடு இருந்தது. என்னை போன்றவர்கள் நாங்கள் எல்லாருமே வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா தேசிய இனங்களுக்கும் செல்ஃப் டிட்டர்மினேஷன் என்கின்ற தன்னாட்சி உரிமை வேணும் என்கின்ற கொள்கையில தொடக்கம் முதல்ல உறுதியாக இருந்தோம். நக்சலைட் இயக்கம் என்று சொல்லப்படக்கூடிய சிபிஐ எம்எல் என்கின்ற கட்சி கூட தன்னுடைய முதல் வேலை திட்டத்துல இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா தேசிய இனங்களுக்கும் பிரிந்து போகும் உரிமையிடம் கூடிய தன்னாட்சி வேணும் என்பதை ஒரு முக்கியமான குறிக்கோளாக வந்து கொண்டிருந்தது. எனவே நாங்கள் தொடக்கம் முதல் கொண்டு எங்கள் எல்லாத்திலையும் தமிழ் தேசியம் என்பது ரொம்பவும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட, நாங்கள் வந்து அக்கறை கொள்ள கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. ஆனா வந்து 1987 ஈழப் போராட்டம் எல்லாம் நடந்து கொண்டு பின்னால வந்து அதுக்கு தீர்வு காண்பதற்காக வந்து ராஜீவ் காந்தி ஜெயவர்தனா ஒரு ஒப்பந்தம் 1987 செய்து கொண்ட போது அது தொடர்ந்து வந்து இந்திய அமைதிப்படை அங்க வந்து போயிடுச்சு. இந்திய அமைதிப்படை வந்து போகும்போது வந்து இங்க எல்லாருமே பயந்துட்டு இருந்தாங்க. எல்லாருமே யாருமே அதை எதிர்த்து கேட்கறதுக்கான ஆளே இல்லை. அந்த சமயத்துல நான் தற்செயலா நான் வந்து கோவைக்கு சென்றிருந்தேன். அப்ப என்னை கட்டி பிடிச்சிட்டு அழுதாரு, இந்த மாதிரி அங்க அங்க போகுது, தமிழர்கள் வந்து கொன்று குவிக்கப்படுறாங்க, அப்படி இருக்கும்போது இங்க வந்து யாருமே எதுவுமே செய்ய முடியாத கையாளாகாத நிலையில் நம்ம இருக்கிறோம்னு சொல்லி என்ன அழுதாரு. ஒரு பொது விஷயத்துக்காக வந்து அவர் அழுதது நான் அப்பதான் முதல் முதல்ல வந்து பார்த்தேன். ஆனா அதே நேரத்துல கொஞ்சம் ஆறுதல் அளிக்கக்கூடிய விஷயமா வந்து திமுக வந்து அதை கண்டனம் செஞ்சு அமைதிப்படியா அமளிப்படியான்னு கலைஞர் ஒரு கட்டுரை எழுதியிருந்தாரு. அப்புறம் திமுக ஒரு பெரிய ஊர்வலத்தை சென்னையில வந்து நடத்துச்சு. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமா என்னை போன்றவர்கள், காலம் சென்ற கவிஞர் இன்குலாபு, இப்ப இருக்கக்கூடிய சுப்ப வீரபாண்டியன், கவிஞர் மேத்தா, இத மாதிரி பல பேர் வந்து சேர்ந்து ஈழத்தமிழர் உரிமை பாதுகாப்பு கூட்டமைப்புன்னு ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த பிரச்சனைகளை வந்து கல்லூரிகளுக்கு பல்கலைக்கழகங்களுக்கு எடுத்து சென்றோம். தெருமணி கூட்டங்கள் வந்து போட்டோம். பிறகு கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தீங்கன்னா திமுகனுடைய ஆதரவு எங்களுக்கு வந்து கிடைச்சது.
இது SBS தமிழ், ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் தமிழின் மூத்த எழுத்தாளர், ஆய்வறிஞர், மறைந்த கோவை ஞானி அவர்கள் குறித்த நினைவு பகிர்வு கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
கோவையில வந்து அதே மாதிரியான ஒரு அமைப்பு இல்லைனாலும் கூட கோவை ஞானியும் அவருடைய தோழர்களும் தொடர்ந்து வந்து ஈழப் போராட்டத்துக்கான குரல் கொடுத்துட்டே வந்தாங்க. எனக்கு சில இயக்கங்கள் மீது கொஞ்சம் விமர்சனங்கள் இருந்தது. அந்த விமர்சனம் என்ன பார்த்தா ஒரு கடுமையான விமர்சனம் இருந்தாலும் கூட அந்த இயக்கங்கள் சரியான திசையில செல்ல வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு செய்யப்பட்ட விமர்சனங்கள் வந்து, ஆனா அந்த மாதிரியான விமர்சனங்கள் ஞானி போன்றவர்கள் வைப்பதற்கு தயங்கினாங்க. ஏன்னா இந்த மாதிரி நம்ம இப்ப சொன்னோம்னா அது எதிரிக்குதான் சாதகமாகும் என்கின்ற ஒரு கருத்தை அவர் வந்து கொண்டிருந்தார். அது ஒரு பக்கம் இருக்க, அப்ப அவர் எங்களுடைய படிப்பு என்பது இந்த மார்க்சிய கட்சிக்காரர்கள் சொல்லக்கூடிய மார்க்சியத்தை தாண்டி அவர்கள் ஒருபோதும் குறிப்பிடாத பல மேலை நாட்டு மார்க்சிய சிந்தனையாளர்களுடைய நூல்களை படிக்க வச்சது. எடுத்துக்காட்டு பார்த்தா இப்ப வந்து எல்லாரும் பரவலாக பேசப்படக்கூடிய இத்தாலிய மார்க்சிய புரட்சியாளர், பாசிச சிறையில வந்து அடைக்கப்பட்டு 30 காலம் சிறையில வாடியவர் கிராம்ஷி. கிராம்ஷியை பத்தி நாங்க ரெண்டு பேர் தான் 1970 நாங்க பேசியிருக்கோம். பெண்ணிலைவாதம் என்கின்ற கருத்தாக்கமே தமிழ்நாட்டுல அறிமுகமாகாத காலத்துல ஞானிதான் அப்ப வந்து அந்த பெண்ணிலைவாதத்தினுடைய முன்னோடிகள இருந்த ஒரு அமெரிக்க பெண்மணி எழுதின டைலக்டிக் ஆஃப் செக்ஸ் என்கின்ற ஒரு புத்தகத்தை வந்து வாங்கி எனக்கு அறிமுகப்படுத்தினாரு. ரெண்டாவது வந்து ஞானிக்கு கொஞ்சம் ஆன்மீகத்திலையும் ஒரு ஆரம்பம். ஆன்மீகம்னா இது இந்த சமயவாதிகள் சொல்லக்கூடிய ஆன்மீகம் அல்ல, வள்ளலாடுற சித்தர்கள் போன்றவர்கள் சொல்லக்கூடிய தமிழ் மரபுக்கே உரிய வந்து ஒரு ஆன்மீகம். இப்ப அந்த ஆன்மீகத்தையும் மாசியத்தையும் இணைப்பதற்கான பெரும் முயற்சியில அழகான கட்டுரைகள் அவர் எழுதினார். ரெண்டாவது வந்து மாசியர்கள் வந்து கட்சிக்கு அனுதாபம் உள்ள கட்சிக்கோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய எழுத்தாளர்களை மாத்திரமா அங்கீகரித்து வந்த வேளையில, அதாவது மாசியத்தையே ஏற்றுக்கொள்ளாத எழுத்தாளர்களுடைய படைப்புகள் அவை சீரிய படைப்புகளாக இருக்குமானா காத்திரமான படைப்புகளாக வந்துட்டு இருக்குமானா அவற்றை ரொம்ப வரவேற்கவும் செய்தவர் ஞானி. அவர் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாரோடும் அவர் அரவணைச்சு செல்வார். அவர் கடைசி வரைக்கும் உறுதியா வந்து மார்க்சியத்துல வேறொன்று நின்னாரு. இன்னும் கடைசி 5 காலத்துல வந்துட்டு பெரியாரியத்தையும் அம்பேத்கரையத்தையும் நாம் எடுத்துக்கொள்ளேன்னா மார்க்சியம் முழுமை பெறாது என்று நம்பினாரு. தமிழ் தேசியத்திலேயும் தமிழ் நாட்டினுடைய தன்னாட்சி கொள்கையும் அவர் கடைசி வரைக்கும் உறுதியாக கடைபிடித்து கொண்டிருந்தாலும் கூட அது எல்லாவற்றுக்குமே வந்து அடித்தளமா வந்து மாசியம்தான் இருக்க முடியும் என்ற கருத்தை கடைசி வரைக்கும் அவர் கொண்டிருந்தார். என்னை விட ஒரு 6 வயது மூத்தவர். நாங்க 2 பேரும் சேர்ந்துதான் நிறைய புதிய புத்தகங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகம் செஞ்சுக்குவோம், படிப்போம். புதிய தேடல்கள் எங்களுக்கு அது ஒரு மாற்றுக்கருத்துடையா இருக்கலாம், ஒரு சமயவாதியா இருக்கலாம், மாற்றி எதிர்ப்பாளராக இருக்கலாம், இருந்தாலும் அவருக்கென்று ஒரு ஒரு உறுதியான கருத்து இருக்கிறதே என்கின்ற புரிதல் எங்களுக்கு இருக்கும்போது அவங்களையெல்லாம் தேடி பிடிச்சி படிப்போம். எப்படி மார்க்சியத்தினால இவர்கள் எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு வந்துட்டு பதில் சொல்ல முடியும், எப்படி அவர்கள் எழுப்பக்கூடிய கேள்விகள் இருக்கக்கூடிய நியாயங்கள் என்பதை நாம் ஏன் அங்கீகரிக்கணும், அந்த மாதிரியான ஒரு பார்வை தான் எங்ககிட்ட. அது குறிப்பா என்னையும் ஞானியும் சொல்லிக்கலாம், அந்த மாதிரி ஆட்களுக்கு இருந்தது எப்பவுமே. அப்போ எங்களுடைய மார்க்சியம் அல்லது நாங்கள் படித்த அறிவு என்பது வந்து ஒரு திறந்த வாயிலை கொண்டதாக இருந்தது. வந்து ஏராளமான புதிய கருத்தோட்டங்களுக்கு எங்களுடைய சிந்தனை உலகம் வந்து இடம் வந்து கொடுத்தது. அதே நேரத்தில் வந்து மார்க்சியத்தினுடைய துணை கொண்டு அவற்றை துணிச்சலோடு எதிர்கொள்ளவும், அவை எழுப்பிய கேள்விகள் அவை சொல்லக்கூடிய விடைகளை காட்டின சிறந்த விடைகளை மார்க்சியத்தினால வந்து வழங்க முடியும் என்கின்ற உறுதியான நம்பிக்கையும் எங்களுக்கு கடைசி வரைக்கும் இருந்தது. அப்போ என்ன காட்டிலும் மிக அதிகமான இலக்கிய படிப்பு என்பது, அது புனைவிலக்கிய படிப்பு என்பது வந்து இப்போ ஞானிகிட்ட தான் இருந்தது. அது சங்க இலக்கியம், செவ்வியல் இலக்கியமா இருந்தாலும் சரி, நவீன இலக்கியமா இருந்தாலும் சரி, மிக ஆழமாக கற்றவர் வந்து ஞானி. அதனால என்ன பண்ணணும்னா, சிறந்த நண்பர்களா இருந்தாலும் கூட பல சமயங்கள் நான் ஒரு மாணவர் போல அவர்கிட்ட உட்கார்ந்து பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு கொள்வேன். ஆனா அதே நேரத்துல அவர் பல கட்டுரைகள்ல மிக அண்மையில வந்த ஒரு நேர்காணல் கூட சொல்லியிருக்காரு, தன்னுடைய மார்க்சியத்தை வடிவமைச்சுல முக்கிய பங்கு வந்து ஒரு எஸ் என் நாகராஜனோட சேர்ந்து ஸ்ரீராஜத்திரைக்கும் உண்டு என்று அவர் சொல்லியிருக்காரு. அதனால வந்து நாங்கள் ஒருவர் மீது ஒருவர் தாக்கத்தையும் வந்து செல்வாக்கையும் நீங்க செலுத்தணும்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனிதராக இருந்தார். அப்புறம் மிக கடினமான புத்தகங்களை கூட மிக எளிதையில வந்து படிச்சு புரிஞ்சுக்கிட்டு அதனுடைய சாரத்தை வந்து 20 நிமிடத்துல 1/2 மணி நேரத்துல வந்து சொல்லக்கூடிய ஒரு மகத்தான ஆற்றல் பெற்றிருந்த ஒரு மனிதர் அவரு. ஆனா அப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு வந்து கண் பார்வை முற்றிலுமாக 1990 வந்து போயிட்டது. அதை கேட்டு அவருக்கு எப்படி மன துன்பத்தை ஏற்படுத்தியதோ அதுக்கு நிகரான மன துன்பத்தையும் வேதனையும் எங்களை போன்ற நண்பர்களுக்கு வந்து ஏற்படுத்தியது. ஆனா அதையெல்லாம் வந்து வெற்றிகரமாக சமாளித்து 30 ஆண்டு காலம் அவர் ஆழ்ந்த தமிழ் புலமை அதை கொண்டோம். அதே நேரத்துல வந்து பல ஆங்கில நூல்களை வந்து அவருடைய மாணவர்கள், அவர் மேல் அன்பு செலுத்திய இளைஞர்கள் அவர்கள் மூலமாக படிக்க சொல்லி வந்து கேட்டோம். கடைசி வரைக்கும் வந்து ஒரு தத்துவ களத்துல, இலக்கிய தளத்துல ஓயாது வந்து இயங்க வந்து ஒரு மகத்தான ஒரு மனிதர் வந்து கோவை ஞானி. ஆனா அப்படிப்பட்ட ஒரு மனிதர் மாதிரி இனிமேல் ஒருத்தர் தமிழ்நாட்டுல பார்ப்பது என்பது வந்து மிக அரிதானதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது வந்து தமிழ் இலக்கிய உலகத்துக்கு, சிந்தனை உலகத்துக்கு அவருடைய மறைவு என்பது மிகப்பெரிய இழப்பு. மார்க்சியத்துக்கும் மிகப்பெரிய இழப்பு. அப்புறம் பெரியாரையும் அம்பேத்கரையிட்ட வந்து கடைபிடிக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கும் ஒரு பெரிய இழப்பு. இப்ப தமிழ் தேசிய விடுதலை, அது ஈழ விடுதலை ஆனாலும் சரி, இந்தியாவில் இருக்கக்கூடிய தேசிய இனங்களுடைய விடுதலை, குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய தன்னாட்சி உரிமை என்பதற்காக பேசுவதாக சரி, எல்லாருக்குமே ஞானியுடைய மறைவு என்பது மிகப்பெரிய இழப்பு. வந்து அதே நேரத்துல கண் பார்வை இல்லாத 30 ஆண்டுகள்ல தன்னுடைய ஞான பார்வையினுடைய பல்வேறு பரிமாணங்களை வளர்த்து கொண்டார. அது வந்து மிகச்சிறந்த எடுத்துக்காட்டா இருக்கும். நம்ம மேல் நாட்டுல கேள்விப்பட்டிருக்கோம், அது வந்து கண் பார்வை தெரியாம போனவர்கள் பிரெயில் மூலமா எழுதி மிகச்சிறந்த சிந்தனையாளர்களா, இசைவாணர்களா, கலைஞர்களா இருப்பதை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா எனக்கு தெரிஞ்சு வந்து இப்படி கண் பார்வை என்பது முற்றிலுமாக வந்துட்டு இழந்து போய் இந்த மாதிரி அறிவு தளத்துலையும் ஒரு பொது சமூக தளத்திலையும் இயங்கிய ஒரே ஒரு மனிதர் வந்து கோவை ஞானி தான். என்னுடைய குடும்ப நண்பராக ஒரு இருந்தாரு, எனக்கு ஒரு வழிகாட்டியா இருந்தாரு, என்னோடு பல கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதராக இருந்தாரு, மிகச்சிறந்த தோழர், மிகச்சிறந்த ஒரு நண்பர். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய மாபெரும் ஆசான்கள் அவர் ஒருத்தர். அவர் ஒருபோதும் எங்களால் மறக்க முடியாது. இளம் தலைமுறையினருக்கு அவர் வந்து மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குவார் என்பதை எனக்கு எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை.
இறுதி காலம் வரை தனது அறிவை இளைஞர்களுடன் பகிர்ந்து வந்த கோவை ஞானி அவர்கள் ஈழத்தில் உள்ள தமிழர்களின் நிலை குறித்து இவ்வாறு பகிர்ந்துள்ளார்.
ஏதோ செய்கிறேன் செய்கிறேன் என்று சொல்லி அப்படியே நாட்களை கடத்தி கொண்டே இருக்கின்றார். இந்த வகையில் தான் இன்று ஈழத்தில் தமிழருடைய நிலை இருக்கின்றது. தமிழருக்கும் சிங்களருக்கும் நடைபெற்ற போராட்டம் 1000 ஆண்டுகளுக்கு மேலாக எப்பொழுதெல்லாம் முட்டியது வெடித்தது, கடைசியாக 20ஆம் நூற்றாண்டில் என்னவெல்லாம் நடந்தன, என்றெல்லாம் நான் படித்தறிய வேண்டும். ஏன் பார்த்தீங்கன்னு சொன்னால் 20 ஆண்டுகளுக்கு இடையில் எல்லா வகையிலும் தன்னாட்சி நடைபெற்றது. ஒரு தனி ஆட்சி, ஒரு தனி நாட்டை உருவாக்கி அவர்கள் செயல்படுத்தினார்கள். அதை முழுவதுமாக அளித்தார்கள். அங்கு தமிழர்களுடைய நினைவு சின்னம் என்று எதுவும் இருக்கக்கூடாது.
ஈழத்து நாடக கலைத்துறையில் மிக முக்கியமானவரும் கோவை ஞானி அவர்களின் அரவணைப்பை அனுபவித்தவருமான முனைவர் சி. மௌனகுரு கோவை ஞானி அவர்களை இவ்வாறு நினைவு கூர்கிறார்.
மனதுக்கு மிக நெருக்கமானவரின் மரணம் எப்போதுமே பெரிய அதிர்வை ஏற்படுத்தும். ஞானி இறந்தார் என்ற அந்த செய்தி என்னை ஒரு தரம் அதிர வைத்தது. ஒரு சகாப்தம் முடிந்தது என்று மனதுக்குள் எண்ணிக்கொண்டேன். ஞானி எனக்கு அறிமுகமானது 1980களின் ஆரம்பத்தில். அவர் ஞானி என்று அறியப்படாத காலம் அல்லது ஆகாத காலம். முதல் முறையாக தமிழகம் சென்றிருந்தோம். நானும் என் துணை சித்திரலேகாவும் சென்னையிலே அவரை கண்டோம். நண்பர்கள் ஒழுங்கு செய்த கலந்துரையாடல். அவ்வுரையாடலில் சென்னையில் என்ற துடிப்பாகச் செய்யப்பட்ட இளைஞர்கள் பலர் கலந்திருந்தனர். அக்னிபுத்திரன், சிதம்பரம், பாண்டியன், பரீட்சா ஞானி, மைதிலி சிவராமன் ஆகியோர் ஞாபகம் வருகின்றனர். இன்னும் பலர். இது ஏறத்தாழ 40 வருடங்களுக்கு முந்தைய கதை. அவர்களை பலர் இறந்து விட்டனர். சிலர் என்னை போல வயது முதிர்ந்தவர்கள் ஆகிவிட்டனர். 2 ஞானிகளை அங்கு கண்டேன். ஒன்று பரீட்சா ஞானி, இன்னொன்று இந்த ஞானி. ஒன்று தன்னகர ஞானி, ஒன்று ரன்னகர ஞானி. வந்தவர்களுள் வயது கூடியவர் இந்த ஞானி. வெள்ளை வேட்டி, வெள்ளை நேஷனல் அணிந்து வந்திருந்தார். அவரது அகம் போல அவரது முகம். அந்த உறவு அவர் வைக்கும் வரை நீடித்தது. அவரை காண்பதற்கென்றே 2 முறை கோயம்புத்தூர் சென்றேன். சென்ற போதெல்லாம் அவர் உபசரிப்பில் அன்பில் நனைந்தேன். சென்ற போதுதான் அவர் உள்ள வலிமை கண்டேன். 30 வருடமாக பார்வை இழந்திருந்தனர். பார்வை இழந்தது என்று அடையாளமே அவரில் தெரியவில்லை. அவரது அயமான மாணவர்கள் ஒருவர் ஜவஹர். அவர்தான் நான் சென்ற வேளை ஞானிக்கு உதவியாக இருந்தார். அலுமாரியில் 2 அறைக்கில் இருக்கும் 2வது நூல் ஒரு நூலை சொன்ன. அது ஜவஹர் எடுத்து அது திரையாம் பக்கத்தை பாருங்கள் என்று சொல்லி படிக்கும்படி ஜவஹரிடம் சொன்ன. என்ன ஞாபக சக்தி! எந்தெந்த நூல் எந்தெந்த அடுக்கில் இருக்கிறது என்பது அவருக்கு அர்த்தப்படும். பலகீனத்தை பலமாக்கிய பலவானவர். அப்படி ஒருவரை நான் வாழ்நாளை சந்திக்கவே இல்லை. சவால் அவரை கண்டு ஓடியது. துன்பம் அவரை கண்டு பின்வாங்கி துயரம் அவரிடம் தோற்றே போனது. கடைசியாக நான் சென்ற போது நான் தங்கிய ஹோட்டலுக்கு அவரே பணம் செலுத்தினார். ஒரு உணவு விடுதிக்கு என்னை அழைத்துச் சென்றார். அதை பற்றி ஒரு கதையே கூறினார். அந்த உணவு விடுதியில் நீங்கள் சாப்பிட்ட பின்னர் நீங்கள் விரும்பும் தொகையை கொடுத்து விட்டு எவரும் சாப்பிடலாம். அந்த உரிமையாளரையும் எனக்கு அறிமுகம். ஈழத்தவர் என்றே என்னை அறிமுகம் செய்தார். மிக பேரறிஞரான அவரது நூல்கள் புலமை இலக்கிய விமர்சனம் பற்றி எழுதாமல் இவற்றை கூறுகிறேனே எழுதுகிறேனே என்று நீங்கள் என்னை விமர்சிக்க கூடும். அந்த புலமை எல்லாவற்றையும் விட சவாலே கண்டு ஒதுங்கிய, துன்பமே கண்டு ஓடிய, துயரமே தோற்று போனேன். இந்த ஞானிதான் என் மனதில் ஆழமாக உறைந்து போய்விட்டார். எனக்கும் சவால் மேல் சவால் வருகையில், துன்பமே துன்பம் தொடர்கையில், துயரம் மேல் துயரம் அடுக்கடுக்காக வருகையிலே இந்த மூத்தவர் ஞானி, முதியவர் ஞானி முன்னுதாரணமாக நின்று துணிவும் பலமும் தருகிறார். இயற்கையின் நியதி அவர் மறைந்தார் என மனதை தேற்றிக் கொண்டாலும் மனம் அதிகம் கனக்கிறது. அவர் மரணச் செய்தி கேட்டு ஒருவர் முகநூல் எழுதியதான் ஞாபகம் வருகிறது. ஒரு சகாப்தம் முடிந்தது.
கோவை ஞானி என்ற சகாப்தம் முற்று பெற்றது. ஆனால் அவர் விட்டு சென்ற சிந்தனைகள் என்றும் எம்முடன் நிலைத்திருக்கும்.
இப்ப தமிழ் அப்படிங்கிறது வெறும் மொழி மட்டுமல்ல, தமிழ்ங்கிறது ஒரு அன்பு, தமிழ்ங்கிறது வாழ்வு, தமிழ்ங்கிறது ஒரு புரட்சி. தமிழ் இல்லைன்னு எனக்கு வாழ்க்கை இல்லைங்கிற உணர்வு நமக்கு ஏற்பட வேண்டும்.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.